கர்த்தருடைய பரிசுத்தமும் வல்லமையும் மகத்துவம் உள்ள நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம், 20வது வசனம்.
தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பிலத்திலே உண்டாயிருக்கிறது.
ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு விசை ஜபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய சுத்த கிருபையினாலே எங்களுக்கு இரக்கம் செய்து உங்களுடைய மகா பரிசுத்த இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே எங்களை பெலனோடும் ஜீவனோடும் உங்களை தேடுகிற அந்த இருதயத்தோடும் கூட உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எத்தனையோ தீங்குகளுக்கு எங்கள் கால்களையும் எங்கள் ஆத்துமாவையும் விலக்கி ஆண்டவரே உங்களுடைய சமூகம் மட்டும் எங்களை நடத்தி வந்த உங்களுடைய கிருபைகளுக்காய் நன்றி என்று சொல்லுகிறேன் ஐயா. இம்மட்டும் உதவி செய்த எங்கள் தேவனே, உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை அறிந்தவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கும் தேவையானவற்றுகளை நீங்கள் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினாலே எங்களுக்கு ஆறுதலும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. இன்னொரு தடவை அதை வாசிங்க.
தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது.
ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே வந்திருக்கிறது என்று சொல்லி. அவருடைய வார்த்தையின் வடிவமாக பரிசுத்த ஆவியானவருடைய ரூபமாக தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் செய்கிறவராயிருக்கிறார். பிரத்யட்சமாய் அங்கே இங்கே என்று சொல்லி இல்லாதபடிக்கு தேவன் நமக்குள்ளே வந்து என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். ஆக அந்த தேவனுடைய ராஜ்யம் வந்து வெறுமனவே பேச்சிலே மாத்திரம் இல்லாதபடிக்கு, ஏனென்றால் நானும் நீங்களும் நிறைய துதிக்கலாம், பாடல்கள் பாடலாம், அவரை குறித்ததான சாட்சிகளை சொல்லலாம், நிறைய காரியங்கள் செய்யலாம் நாங்கள். இருந்தாலும் அது எவ்வளவு தூரத்துக்கு உள்ளான மனிதனிலே நானும் நீங்களும் பலப்பட்டிருக்கிறோம் என்கிறது ஒரு பெரிய கேள்வி இல்லைங்களா? இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்ற வசனம் இருந்தாலும் கூட இருதயத்தை நிறைக்காமலும் பேசலாம். ஹல்லேலூயா இல்லைங்களா? இருதயத்தை நிறைக்காமலும் பேசலாம் இல்லையா? ஆனால் அதில் எந்தவித அர்த்தமோ நன்மையோ இருக்க முடியாது. நான் அவிசுவாசத்தோடு ஆனால் விசுவாசம் உள்ளவன் மாதிரி என்னை காட்டிக்கொண்டால் அதனாலே யாருக்கு லாபம்? நஷ்டம் எனக்கு தான் இல்லைங்களா? நான் என்னை ஒரு ஆரோக்கியம் உள்ளவனாக உங்களுக்கு நான் காட்டிக்கொள்ளலாம் இல்லையா? நீங்களும் ஆகா ஓகோன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் வரும் அன்றைக்கு அது தேவைப்படும் எனக்கு அந்த விசுவாசம். அப்பொழுது எனக்கு அது இல்லை என்று சொல்லி சொன்னால் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் வீணாகவே இருக்கு. நான் வெறும் கூட்டத்தோடு சேர்ந்து அல்லேலூயா போடுகிற ஒரு அல்லேலூயா கூட்டமாக மாறிவிடுவேன். இதில் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படித்தான் இல்லைங்களா? ஒவ்வொருவரும் உள்ளான மனுஷனிலே என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். அதனாலதான் இவர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. பேசலாம், எப்ப பேசலாம் தெரியுமா? பலப்பட்டு அந்த பலத்திலே பேசலாம். ஹல்லேலூயா! பலப்படாம பேசக்கூடாதுங்க யாருமே, பலப்படாம யாருமே பேசக்கூடாது. நான் முந்தி கன வருஷங்களுக்கு முன்பாக ஒரு நாய் வளர்த்து வந்தேன், பெரிய நாய் சரியா. ஒரு நாள் நான் வேலையால வீட்டை வரேன், அங்கே என்னுடைய சகோதரன் அவருடைய குடும்பத்தோடு என்னை பார்க்க வந்திருந்தால், அவருடைய பிள்ளைகள்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைகள். நான் வந்தபோது எல்லாரும் கவுச்சில காலுக்கு மேலே கவுச்சுக்கு மேலே காலை போட்டுன்னு இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நாய் முன்னுக்கு நிற்குது, சொல்ல கேட்குது இல்லை, அது அவர்களோட விளையாடுறதுக்கு தான் நிற்குது. ஆனால் அதனுடைய தோற்றம் அவர்களுக்கு பயமாக இருக்குது, ஒருத்தரும் காலை கீழே வைக்கல. இப்போ நான் வந்தோடனே அதை கூப்பிட்டேன், ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிட்டேன். கொஞ்சம் அதுக்கு அவர் சொன்னார் எனக்கு, நாங்களும் அதே வார்த்தையை தான் சொன்னோம், அது இவ்வளவு நேரமா சொல்லு கேட்கவே இல்லை. ஆக அந்த வார்த்தையை சொல்லும் போது அதுக்கு ஒரு அர்த்தம் உள்ள ஒருவர் வந்த போதுதான் அந்த நாய் கூட அந்த வார்த்தைக்கு கீழ்படுகிறது. ஹல்லேலூயா! என்ன சொல்ல வாரன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே அதாவது வேதம் சொல்லுகிறது, நாவின் பிரதி உத்தரத்திலே ஜீவனும் மரணமும் உண்டு. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் வருவித்துக் கொள்ளுகிறதுக்குரிய அதிகாரத்தை நாங்கள் எங்க வச்சிருக்கிறோம்? எங்களுடைய நாக்கிலேயே வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா! இதை விட ஒரு கொடுமை ஒன்றுமே கிடையாது இல்லையா? எனக்கு எதிரியையும் எனக்கு நண்பனையும் நான் எங்க வச்சிருக்கிறேன்? என்னுடைய நாவிலேயே கொண்டு தெரிகிறேன். அதில் நான் பிரியப்படும் போது அதை ஏற்ற மாதிரியெல்லாம் நான் அதை பாவிக்க முடியும். இந்த வாழ்க்கையை நான் அழிக்கவும் முடியும், என்னுடைய வாழ்க்கையை நான் உருவாக்கவும் முடியும். பேச்சிலே அல்ல பலத்திலே. என்ன பலன்? இன்னொரு வசனத்தையும் வாசிங்க, அதோடு சேர்த்து எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 6வது அதிகாரம், மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம்தான் எபேசியர் 6. எடுத்துக்கொள்ளுங்கள், 10வது வசனத்தை வாசிங்க.
கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
ஹல்லேலூயா! பாருங்க, கடைசியாக சொல்லிட்டு அங்க கூட ஒரு காரியம் ஓபனா இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள். ஏன்னா பின்னுக்கு நீங்க இருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய வரப்போகிறது, அநேக போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். இவ்வளவத்தையும் சந்திக்கிறதுக்கு முதல்ல அங்கே அவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள் இல்லைங்களா? நீங்கள் பலப்படாவிட்டால் நீங்கள் எதையுமே சாதிக்க போறதில்லை கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும். இதுதான் உண்மை. நான் மேற்பூச்சாக உங்களை யாரையும் நான் நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கிறீங்க, நல்ல பலமா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டு உங்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தைகளை சொல்லி 4 வாக்குத்தத்தங்களையும் சொல்லி உங்களை ஒரு மயக்கமான சூழ்நிலையிலே விட்டுவிட்டு போகலாம். ஆனால் சரியான ஒரு பிரச்சனை வரும்போது உங்களோட வாழ்க்கையிலே தேவைகள் வரும்போது, நீங்கள் எதிர்நோக்க முடியாத சில பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் பலனற்று போய் நிற்கக்கூடாதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் தன்னுடைய வல்லமையினாலே பலப்படுத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியை அவர் வெறுமனவே உங்களுக்கு தந்தருளவில்லை. நீங்கள் அந்த ஆவியானவருடைய சத்துவத்திலே பலப்பட வேண்டும், பெருக வேண்டும் என்றுதான் தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கேட்கிற இந்த வசனம் கூட, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பெருகுங்கள், வளருங்கள். அப்படி இந்த வளர்ச்சி என்பது எல்லவரை இல்லாத ஒரு காரியம். அதுல இதுவரைக்கும் நான் வந்துவிட்டேன், இதுவரைக்கும் எனக்கு போதுமானதா இருக்கிறது நீங்களும் நானும் நினைக்க முடியாமல் அதனுடைய வளர்ச்சி போய்கொண்டே இருக்கிறது. அது எனக்கும் உங்களுக்கும் தேவையாகவே இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கை முடியும் வரைக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, மூன்று மனிதர்களை, கர்த்தரோடு இசைந்திருந்தவர்களை, இன்னும் சொல்ல போனால் கர்த்தருடைய மூன்று மனிதர்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு அடையாளம் வைத்து, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட தோல்விகள், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு உண்டான பலவீனங்கள், அவைகளை அடையாளம் காட்டி ஆண்டவரோடு அவர்களோடு இருந்த வாழ்க்கை இருந்த போதிலும், நீங்க நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு கிழமையா பரிசுத்தாவியானவரை பற்றி பார்க்கிறோம், பார்த்துக் கொண்டு வருகிறோம். போன வாரம் பரிசுத்தாவியை பெற்ற பிறகு என்ன வாழ்க்கையிலே மாற்றம் என்றதை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார் போதகர். இன்றைக்கும் கூட கிட்டத்தட்ட அதனோடு இசைந்த வார்த்தைகள் தான். எப்படின்னு சொல்லிச்சுனால், தேவனோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கையிலே தோல்விகள் வருகிறதுக்கு என்ன காரணம்? தோல்வி வரவே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு பிரமாணங்களா இருக்கிறது தேவனுடைய. ஏனென்றால் இன்றைக்கு புறஜாதிகள் எங்களிடத்திலே கேள்வி கேட்கும்போது, எங்களுக்கு ஒரு இழப்போ நஷ்டமோ ஒன்று வரும்போது, அதை எங்களுக்கு புறஜாதிகள் எங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வியாக வைக்கும்போது, நீங்களும் நானும் வாயடைத்து போனவர்களாய் இருக்கக்கூடாது. ஏதோ அவர்களுடைய வாயலை மூடுகிறதுக்காக நாங்கள் ஏதோ சாக்கு போக்கு சொல்றதுன்ற அல்ல. நாங்கள் உண்மையை அறிந்தவர்களாய், உணர்ந்தவர்களாய் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல தெரிய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது என்பது நாங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணங்களினாலே இந்த மாதிரியான தோல்விகள் வரலாம், அல்லது என்ன காரணங்களினாலே இந்த தோல்விகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்க நேரிடுகிறது. அநேகம் பேர் புலம்புகிறது உண்டு, ஜபிக்கிறது உண்டு. இன்றைக்கு பாருங்க, மூன்று பேருடைய காரியங்கள், மூன்று பேரும் ஜபிக்கிறார்கள், மூன்று பேருடைய வாழ்க்கையிலே என்ன நடக்குதுன்னு பாருங்க. முதலாவது திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம். ஆதியாகம புஸ்தகத்திலே 32வது அதிகாரம் 24வது வசனத்திலே முதல் பகுதியை மட்டும் வாசிங்க.
யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான்.
அல்லேலூயா. பாருங்க, இங்க யாக்கோபு என்கிற ஒரு முற்பிதா, அதாவது உடன்படிக்கையினுடைய ஒரு பிதா. ஆபிரகாம் எப்படி உடன்படிக்கைக்கு ஒரு பிதாவா இருக்கிறாரோ, ஈசாக்கு எப்படி இருக்கிறாரோ, அதே மாதிரி யாக்கோபும் உடன்படிக்கையினுடைய பிதா. இவரில் இருந்துதான் இஸ்ரவேல் என்கிற கோத்திரமே உருவாகிறது. இன்றைக்கு நானும் நீங்களும் புதிதாக்கப்பட்ட இஸ்ரவேல் என்று சொல்லுகிறதுக்கு அடிப்படை இவரில் இருந்து வருகிறது. இங்க பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று சொல்லி. இங்கே ஒரு சூழ்நிலை, இவர் தன்னுடைய சுய தேசத்துக்கு, அதாவது பிறந்து வளர்ந்த தேசத்துக்கு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. தேவன் அவரை மறுபடியும் அங்கே உன்னை சந்தித்த இடத்துக்கு போன்னு சொல்லுகிறார், திரும்ப வருகிறார். போன மாதிரி திரும்ப வரையில், அதுக்கு முன்னுக்கு இருக்கிற பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 9வது வசனத்தை வாசிங்க, 9:10-11.
பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் நிலத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான்.
பாருங்க, யாக்கோபு எடுக்கிற ஜெபம், தன்னுடைய சூழ்நிலை, தான் எப்படி இந்த தேசத்தை விட்டு கடந்து போனான் என்கிற அந்த சூழ்நிலை, தேவன் எப்படி தன்னோடு இருந்தார் என்றதை அறிந்திருந்த யாக்கோபு, திரும்பி இப்ப எப்படி அவர் வந்திருக்கிறார் என்ற சூழ்நிலையை உணர்ந்த யாக்கோபு, ரெண்டு பரிவாரத்தோடு, பரிவாரம் என்றால் அதனுடைய தொகையை நீங்க விளங்கிக் கொள்ளணும், சாதாரண ஒரு கூட்டம் கிடையாது, எண்ணிக்கைக்கு மேற்பட்ட ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள் 12 பேரா இருக்கலாம், ரெண்டு மனைவிகளும் ரெண்டு மனமனையாட்டிகளுமா இருக்கலாம், ஆனால் அவருடைய அந்த சொத்து பத்துக்களை அவர்களை பராமரிக்கிறதுக்கு அவரோடு சேர்த்து நிறைய கூட்டம் வந்தது, நிறைய மிருக ஜீவன்கள் வந்தது. அதனாலதான் ரெண்டு பரிவாரம் என்று சொல்லுகிறார். அந்த ரெண்டு பரிவாரத்தை உடையவனா இருக்கிறேன் என்று சொன்னவர் தான் இந்த 24 வசனத்தில் சொல்லப்படுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று சொல்லி. இவ்வளவு பெரிய 12 பிள்ளைகள், குமாரர்கள், 11 குமாரர்கள், ஒரு குமாரத்தி, இரண்டு மனைவிகள், இரண்டு மறுமனையாட்டிகள், செல்வ செருக்குகள், எல்லா சொத்து பத்து எல்லாம் இருந்தும் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஜெபம் பண்ண தெரியுது, சரியான தேவனிடத்திலே அந்த விண்ணப்பத்தை வைக்க தெரியுது, ஆனாலும் யாக்கோபுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, தனியே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அடுத்த வசனத்தை வாசிங்க, அதோட சேர்ந்து முடியுது. 24 பின்பதிய வாசிங்க.
அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியமளவும் அவனோட போராடி.
பாருங்க, யாக்கோபு போராடினதாய் சொல்லவில்லை, இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஒரு புருஷன் அவனோட பொழுது விடியமளவும் போராடி. இந்த வசனத்தை நான் கவனித்து பார்த்தபோது எனக்கு மிகவும் வேதனையா இருந்தது. ஏனென்றால் இவ்வளவு காலமும் இந்த வசனத்தை குறித்து மிகவும் ஒரு மேலோட்டமான கண் பார்வை தான் எனக்கு இருந்திருக்கு. இதுல எத்தனைவே நீங்க அதை ஆழமா பார்த்தீங்களோ எனக்கு தெரியல. யாக்கோபு போராடினான்ண்டுதான் நாங்கெல்லாம் விளங்கி கொண்டிருந்தோம். இந்த வசனம் தெளிவா சொல்லுது, அந்த புருஷன்தான் போராடுறார். எதுக்காக? அவனை விட்டு விலகும்படிக்கு அவர் போராடுகிறார். கவனிங்க, தனிய போன ஒரு யாக்கோப அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனை வழிநடத்தி அவனை எல்லா தீங்குக்கும் அவனை விலக்கி காத்து, லாபானுடைய எல்லா தந்திரங்களுக்கும் அவனை விலக்கி காத்து, அவனுக்கு ஒரு குடும்பத்தை உண்டு பண்ணி, அவனுக்கு பிள்ளைகளை கொடுத்து, அவனுக்கு சொத்து பத்துக்களை கொடுத்து, அந்த சொத்து பத்துக்கள் அவனுடைய வஞ்சகத்திலும் கூட அவன் சொத்து பத்து பெருகும்படிக்கு அவனுக்கு அருள் செய்து, திரும்ப மறுபடியும் அவருடைய அவர் வாக்கு பண்ணினபடியே, ஆரம்பத்தில் யாக்கோபு சொல்லவில்லையா, நீர் என்னை சுயமாக நடத்தி கொண்டு வருவீர்களானால், என்னை சுகமாய் நடத்தி கொண்டு வந்தால், நான் நிறுத்தின இந்த தூண் உமக்கு வீடாகும் என்று சொன்னபோது அது வரைக்கும் அவர் நடத்தி கொண்டு வாரார். ஆனா யாக்கோபினுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுங்களா? இந்த ஜபத்தில் யாக்கோபு மிகவும் முக்கியமான ஒரு ஜபம் பண்றார். தனக்கு அதுக்கு தகுதி கிடையாது, தகுதி இல்லாத என்னை நீர் தகுதிப்படுத்தினீர், என்னை ஆசீர்வதித்தீர், எனக்கு எல்லாவையும் செய்து செய்தந்தீர், இப்ப ஏசாவினுடைய கைக்கு என்னை தப்புவியும் என்று ஜபிச்சிட்டு அதுக்கு பிறகு நடக்கிற பிளான கவனிங்க. 13 வாசிங்க, 13 வாசிங்க.
அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவர்களிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும், 20 வெள்ளாட்டு கடாக்களையும், 200 செம்மறியாடுகளையும், 20 ஆட்டுக்கடாக்களையும், பால் கொழுக்கிற 30 ஒட்டகங்களையும், அவைகளின் குட்டிகளையும், 40 கடாரிகளையும், 10 காளைகளையும், 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தியை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி, முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், நீ இது உமது அடியானாகிய யாக்கோப்புடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல்லுகிறான். இரண்டாம் மூன்றாம் வேலைக்காரனையும் மந்தைகளின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி, நீங்களும் ஏசாவை காணும்போது இந்த பிரகாரமாக அவனோட சொல்லி, இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்திக் கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாயிருப்பான் என்றான். அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிட்டு அவனோ அன்று ராத்திரி பாளையத்தில் தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவைகளைச் சேர்ந்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன்,
போதும், இவ்வளவுத்தையும் செய்துட்டு இவ்வளவு பிளானையும் போட்டுட்டு நீங்க இதை கவனிங்க, ஜபம் பண்ணினது யார் இடத்துல வேலை செய்தீங்களா? மைக் ஜபம் பண்ணது யார் இடத்துல? கர்த்தரிடத்தில். ஆனால் கர்த்தரிடத்தில் ஜபம் பண்ணிட்டு இப்ப பிளான் எங்க வேலை செய்யுது? மூளையில வேலை செய்யுது. ஜபம் பண்ணியாச்சு ஆண்டவரிடத்தில், ஏசாவின் கைக்கு என்ன தப்புவியும்னு சொல்லி. இப்ப பிளான் எப்படி போகுது? கொஞ்சம் கழுதையில கொஞ்சம் இங்க, கொஞ்சம் ஒட்டகத்துல கொஞ்சம் அங்க, எல்லாம் வச்சுட்டு என்ன சொல்றான் தெரியுமா? உமது அடியானாகிய, இப்ப வேற யாருக்கு அடிமையாயிட்டாரு? ஏசாவுக்கு அடிமை ஆயிட்டார். ஏசாவை என்னன்னு சொல்றார் இவரு? ஆண்டவன். இவ யார் இவருக்கு ஆண்டவன்? ஏசா இவருக்கு ஆண்டவன். அப்படியே வச்சுக்கொண்டு ஒரு வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் 2 அதிகாரம், 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 4 வசனம், 5 வசனம் வாசிங்க.
உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பிளத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பிளத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது.
ஹல்லேலூயா. புரியுதுங்களா? உங்களுடைய விசுவாசம், இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் எந்த அடிப்படையில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் தயவு செய்து அது மனிதருடைய அறிவினால இருந்தால் இன்றைக்கு அதை நீங்க ஒதுக்கி விட்டுருங்கன்னு நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன். மனுஷருடைய ஞானத்தினாலே உங்களுடைய விசுவாசம் உருவாகாதபடிக்கு இல்லைங்களா? ஆண்டவரை அறிவில் தேடாதீங்க, விசுவாசம் கண்கொண்டு பாருங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் நினைக்கிறதுக்கும் அதிகமான காரியங்கள், நீங்கள் நினையாத காரியங்கள். அவரிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டாக்கி நிற்கிற காரியங்களை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் சிந்தித்ததும் இல்லை, உங்களுடைய கண்கள் காணவும் இல்லை, உங்களுடைய செவிகள் கேட்டதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஞானமான காரியங்களை செய்கிற தேவனிடத்திலே உங்களுடைய விசுவாசத்தை வைக்கும்போது லோகிக்கா இருக்கான்னு சொல்லி யோசிக்காதீங்க, சாதகமா இருக்கான்னு யோசிக்காதீங்க, இது சாத்தியமான்னு யோசிக்காதீங்க, வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இது நடக்குமான்னு யோசிக்காதீங்க. ஏனென்றால் அவர் ஒருவரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுகிறது தேவனிடத்திலேயா இருந்தால் உங்களுடைய இருதயங்கள் அறிவை சிந்திப்பது என்ன? ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஆண்டவராய் இருந்தால் உங்களை எதிர்கொண்டு வருகிறவனை நீங்கள் ஆண்டவன் என்று சொல்வது என்ன? அவர் உங்களுடைய தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே உங்களுக்கு விலை கொடுத்து விலைக்கிரயமாய் உங்களை மீட்டுக் கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு அடிமை என்று சொல்வது என்ன? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? அவர் உங்களை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கும் போது நீங்கள் இன்னொரு காரியத்துக்கோ இன்னொருவருக்கோ அடிமையாவது எப்படி என்று கேட்கிறேன்னா முடியாதே. ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் கிடையாது, நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள், நீங்கள் தேவ ஆவியானவருக்கு சொந்தமானவர்கள். நீங்க உங்களுக்கு உங்களை விற்க முடியாது, உங்களால உங்களை யாருக்கு நீங்கள் அடிமையாக்க முடியாது, எந்த காரியத்துக்கும் உங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. யாக்கோபு இவ்வளவு உணர்வு பூர்வமாய் ஜபித்த போதிலும் கூட தன்னுடைய மூளையை செலவழித்து எல்லாத்தையும் செய்து வைத்துட்டு நிம்மதி இல்லை, அவனுக்கு திருப்தி இல்லை, அவனுடைய பிளான்லயே அவனுக்கு திருப்தி இல்லை. அவனுக்கு தெரியுது இந்த கழுதையாலையும் ஒட்டகத்தாலையும் ஏனண்டா சுகம் விசாரிக்க வரவன் 400 பேருடைய வருவான். அல்லேலூயா. நீங்க யார்கிட்டையும் கங்கனோஸுக்கு போயிக்க, நீங்க சில வேளையில ஞாயிற்றுக்கிழமையில ஒரு பட்டாளமா போறது வழக்கம், அது எனக்கு தெரியும். அது இங்க மட்டும் இல்ல, எல்லா இடம் எல்லா சபையிலையும் இதான் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்கு பிரதர், எங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. இன்றைக்கே போய் அவரை வருத்தம் பார்த்துருவோம். அவருக்கு திங்கக்கிழமை டாக்டர் வந்து பார்த்துட்டு யோசிப்பார், நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தவர், இன்றைக்கு என்ன நடந்தது? இல்ல நேற்று ஒரு குரூப் வந்து அவரை விசாரிச்சுட்டு போயிருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது செய்து வச்சிடாதீங்க. ஒரு ஆளை சுகம் விசாரிக்க போகும்போது 2 பேர் 3 பேர் போலாம், 30 பேர் 40 பேர் போன உண்மையிலேயே அவரை விசாரிக்க வேண்டியதா போயிருப்பார். ஆக 400 பேரோட அவர் வர்றாருன்னு இவருக்கு விளங்கிட்டு, இவன் என்ன சுகம் விசாரிக்க வரலப்பா, இவனுக்கு ஒட்டகங்கழுதையை கொடுத்து செறிவராது, பிந்தி தனித்திருக்கிறார், இதை விட வேற ஏதாவது ஒரு ஸ்டோக் இருக்கா எங்கள்கிட்ட? இப்ப அவருடைய பிளானே அதுதான், இதை விட வேற ஏதாவது ஐடியா இருக்கா? ஆக்களோட இருந்தா எனக்கு என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்கப்பா, கொஞ்சம் அங்கால போயிருந்து சத்தம் போடுங்க, நாங்கள் தனியே இருந்து கொஞ்சம் யோசிக்கணும். கூட வந்த ஆண்டவர் பார்த்தார், இவ்வளவு நாளும் நான் வீணா இவனுக்கு பின்னால தெரிஞ்சிருக்கிறேன். ஏசாயால புலம்புறார், யாக்கோபே என்னை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை கைவிடுவதே இல்லை. அதிகாரத்துக்கு அதிகாரம் யாக்கோபே யாக்கோபே என்று புலம்புறார் ஆண்டவர். அந்த ஆண்டவர் பார்க்கிறார், இவனோட இருந்து பிரயோஜனம் இல்லப்பா, ஜெபம் பண்றான், ஜெபம் பண்ணிட்டு போயிருந்து தன்னுடைய அறிவில தன்னுடைய அனுபவத்தில் அன்றைக்கு லாபானுக்கு என்ன ட்ரிக் பண்ணணும் அந்த மாதிரி இவனோடையும் செய்யறதுக்கும் வலிக்கிறான். இவனை விட்டுட்டு நான் போயிருவோம் பேசாம, போகிறதுக்காக தான் அவர் போராடுறார். அப்பத்தான் யாக்கோபு உணர்ந்தான், தன்னோட இருக்கிறவர் போகணும்னு இவன் உண்மையிலேயே ரொம்ப தனியா போயிட்டான். அங்கதான் அவன் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. பாசிங்க என்னோட கூட நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் வசனம்.
அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும்.
ஹல்லேலூயா. எல்லாருடைய பைபிளையும் அது இருக்குதா? அநியாயத்தினுடைய திரவியங்கள் உங்களுடைய வீடுகளில் அநியாயத்தின் திரவியங்கள் இருக்குதான்னு பாருங்க. உங்களுடைய உள்ளத்திலே அநியாயத்தின் திரவியங்கள் இருக்குதான்னு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. யாக்கோபே, நீ எவ்வளவு சம்பாதித்திருந்தாலும் இப்ப வருகிற பிரச்சனைக்கு உன்னுடைய அநியாய திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. 11வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்க.
கோபாக்கின நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும்.
ஹல்லேலூயா. கோபாக்கின நாளில் ஐஸ்வர்யம் என்ன செய்யாதாம்? உதவி செய்யாதாம். நீதி என்கிற அந்த மார்க்கவசம்தான் உங்களை தப்புவிக்கும். நீதி என்கிற அந்த தலைச்சீராதான் உங்களை தப்புவிக்கும். நீதி என்கிற அந்த சத்தியத்தின் பட்டயம்தான் உங்களை தப்புவிக்கும். விளங்குதுங்களா? அருமையான வசனம். அநியாயத்தின் திரவியங்கள், ரொம்ப பணக்காரரை போய் பாருங்க, அதுல வந்த வழியில ஏதோ ஒரு தவறு இருக்குமாங்க.
யாரும் எனக்கு இல்லையென்று சொல்ல முடியாது, யாரும் என்கிட்ட இல்லையென்னு சொல்ல முடியாது. ஒரு ஆள் அதிக பணக்காரனா போய் கண்டுக்கிறாரா, அவரிடத்துல ஏதோ மறைக்கிறதுக்கு இருக்கு, ஆரம்பத்தில் தெரியாது. ஆனால் இந்த சுங்க இலாகா இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு சல்யூட் பண்ணணும், நாங்க எப்படியாவது எங்கேயாவது வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க, அது வருஷங்கள் பிந்தினாலும் பரவாயில்ல, அவங்க கண்டுபிடிக்காம விடுறதே கிடையாது. வருமானத்திலே சரியான வழி இருக்க வேண்டும். பாருங்க, யாக்கோபு சம்பாதிச்ச வழி சரியில்லை, லாபான் அவனுக்கு துரோகம் பண்ணது உண்மைதான், ஒத்துக்கொள்றன். ஆனா யாக்கோபு ஒரு ட்ரிக்கால லாபானையும் முறியடிச்சிட்டான். லாக்கோபு தன்னுடைய சம்பளம் வருகிற மாதிரி மிருகங்கள் பொழியும்படிக்கு தந்திரத்தை உபயோகித்தான். பாருங்க, இன்னைக்கு அவனை எதிர்கொண்டு வர சகோதரனை ஃபேஸ் பண்றதுக்கு அவனுக்கு பலன் இல்லை. அவனுடைய ஃபகாங்கன் இங்க சொல்லுவாங்க, ஃபகாங்கன் ஐ ரத்மி ஷீப் ஓல்ட் அப்படின்வாங்க, என்னுடைய பழைய வாழ்க்கை என்னை தாண்டி வந்து விட்டது, என்னுடைய பழைய வாழ்க்கை எனக்கு முன்பாக வந்து நிக்குது, நான் ஆதியிலே செய்த பாவம் இப்ப எனக்கு முன்பாக வந்து நிக்குது, எனக்கு அதை எதிர்க்கிறதுக்கு திராணி இல்லை, ஏனென்றால் என்னுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமா இல்லை. விளங்குறீங்களா? அவனை வஞ்சித்து தான் ஒரு இடத்துல இருந்து ஓடி போனான், மற்ற அந்த வஞ்சிக்கிற குணம் அங்கேயும் வந்துடுது, அதிலே சம்பாதித்த பொருட்களை கொண்டு வந்து லஞ்சத்தில் இருந்து எடுத்து இன்னொரு லஞ்சம் கொடுக்க பாக்குறான் இல்லைங்களா? அதனால அது வேக் அவுட் ஆகல. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்னன்னு கேட்கிறார். நீ யாருப்பா, நான் உனக்கு உதவி செய்ய விருப்பமா இருக்கு, நீ யார் முதல்ல எனக்கு சொல்லு. நீ நடந்து கொள்ற விதத்தை பார்த்தா எனக்கு யாருன்னே தெரியல உன்ன. அதான் அன்னைக்கு தகப்பனே சொல்லிட்டான், கைகள் பைபிளே வாசிக்கிறது இல்லையா, கைகள் ஏசாவினுடைய சத்தம் யாக்கோப், ஜபிக்கும் போது குரலை பார்த்தா ரட்சிக்கப்பட்டவ மாதிரி இருக்குது, கிரியலை பார்த்தா அதே முரட்டியாக ஏசா மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது சகோதரன் யார் அணிச்சு அமைஞ்சினாரோ தெரியாது, ஆனா இருக்குது இருக்குது. குரல் யாக்கோபு மாதிரி இருக்குது, கிரியையில பாத்தீங்கன்னு சொன்னா ஏசா மாதிரி இருக்குது. ஈசாக்கு சொல்லிட்டாரு, அவரும் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தானே, சொல்றது ஒன்று தமிழ் சொல்லுவாங்க, சொல்ற ஒன்று செய்யற ஒன்றுவாங்க இல்லைங்களா, சொல்றது உண்டு செய்யறது உண்டு. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய விசுவாசம் மனுஷருடைய ஞானத்திலே நிற்காதபடிக்கு தேவன் அருளும் பலத்திலே நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மனம் சரியாக சிந்திக்கும், உத்தமமானவைகளை சிந்திக்கும். விளங்குறீங்களா? நீங்க ஆரம்பத்திலேயே கவனியுங்க, ஏதேன் தோட்டத்தில் பிசாசு யார பிடிச்சா முதல்ல? பாவம் அப்பா அந்த பொம்பளை. பிசாசு பிடிச்சது யார? சர்ப்பத்தை. ஏன், அதை பற்றி என்ன சொல்லுது வேதம்? தந்திரம் உள்ளதா இருந்தது. பிசாசு தந்திர குணம் உள்ளவர்களை பிடிக்கிறான், பிடிச்சு தன்னுடைய கருவியாக பயன்படுத்துகிறான். நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் எங்களுக்கு தந்திர குணம் இருக்கக்கூடாதுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் தேவனுடைய சமூகத்திலிருந்து சத்தியமானதை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு தந்திர குணம் எங்களுக்கு வேண்டாமுங்க, மறைச்சு பேசுகிற மனம் எங்களுக்கு வேண்டாமுங்க. நாங்கள் டிரான்ஸ்பரண்டான ஆக்கள் சொல்லுவாங்க இல்லையா, கள்ளங்கபடம் இல்லாத ஆக்கள் வெளிப்படையா பேசுவாங்கன்னு சொல்லி இல்லைங்களா. தந்திரமுள்ள வலு சர்ப்பத்தை தான் பிசாசு தெரிந்து கொள்ளுகிறான் தன்னுடைய ஊழியக்காரனாய். உண்டா ஏபாளுக்கே போட்டு அடியுங்க, முதல்ல பிடிச்சது வலு சர்ப்பத்தை தான், வலு சர்ப்பத்தை வச்சுதான் ஏவாளை பிடிச்சது. புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் கூட நாங்கள் தேவனுடைய பலத்திலே இல்லாவிட்டால், எங்களுடைய விசுவாசம் வெறும் அறிவு சார்ந்ததாக இருந்தால், எங்களுக்கு எதிர்த்து வருகிறவர்களுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கும். எதிர்கொள்றதுக்கு ஒரு பிரச்சனை எதிர்நோக்க முடியாது. நிறைய பேர் பாருங்க பிரச்சனை வரைக்கும் ஓடி ஒழிச்சு கொள்ளுவாங்க. எதுக்கு? அவங்களை சந்திக்க முடியாது. ஐயா, மாம்சத்தில் உன் ரத்தத்தின் ரத்தமான உன் சகோதரனை நீ சந்திக்க முடியாவிட்டால் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தேவன் வரப்போகிறார். அவருடைய சந்திப்பை நாங்கள் எப்படி பார்க்க போகிறோம் என்று கேட்கிறேன் நான். பூமியில இருக்கிற கண்ணால் காணுகிற மனுஷனை என்னாலே சந்திக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னால், ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னால், அவனுக்கு முன்பாக நான் குறைவுள்ளவனாயும் குற்றமுள்ளவனாயும் இருக்கிறேன் சொல்லி சொன்னால் எப்படி நான் தேவனை சந்திப்பது? பரலோகத்துக்கு போறதுக்கு யாருக்கும் விருப்பமானா ரெண்டு கையும் தூக்கிடுவாங்க எல்லாரும் நாங்க. சரியா? நல்ல விருப்பம், அதுல எந்த வித குறையும் கிடையாது. ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் நானும் நீங்களும் தயாராக இருக்கிறோமா? ஒரு மனுஷனையே எங்களால சந்திக்க முடியாவிட்டால் எப்படி அப்பா இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் உண்டாக்கின தேவனை நாங்கள் சந்திக்க போறது? அவருடைய சத்தத்தை கூட கேட்க முடியாமல் இருந்தது அந்த நாட்கள்ல. பரலோகத்தில் இருக்கிற அந்த காட்சியை கூட பார்க்க முடியாமல் இருந்தது அவருடைய ஊழியக்காரருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகா உன்னதமான தேவனை சந்திக்கும்படிக்கு எங்களை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு தேவனுடைய பலன் வேண்டும். ராஜ்யத்தின் புத்திரர் புத்திரிகள் என்று சொல்லுகிற நானும் நீங்களும் தேவனுடைய பலத்திலே இருந்தால்தான் ராஜ்யத்தினுடைய புத்திரர். அப்படி அந்த பலன் இல்லைன்னு சொல்லி சொன்னா நானும் நீங்களும் ராஜ்யத்தினுடைய புத்திரர் கிடையாது. வழங்குதுங்களா? இந்த நாட்டில் இந்த நாட்டு பிரஜ உரிமையை நிறைய பேர் பெற்றிருக்கிறோம். ஆனா எங்களை பார்க்கிறவங்க பார்த்த உடனே இந்த நாட்டு பிரஜைன்னு சொல்லுவாங்களா யாராவது? இந்த தேர்தல் நேரத்தில் அங்கங்க குடையை விரிச்சிட்டு பலூனோ பேனையோ ஏதோ கொடுத்துட்டு நிற்பாங்க. நான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா பாக்குறேன், என்னைய ஒருத்தரும் கூப்பிட்டது கிடையாது. ஏன்னா என்னை பார்த்தா தேர்தல் உரிமை வாக்கு உரிமை பெற்ற ஆள் மாதிரி தெரியல அவங்களுக்கு. வெளியரங்கமா பார்த்தா தெரியாது. நான் என்னோட வேலை செய்யறவர் சொன்னார், நீ யாருக்கு? நான் சொன்னேன் என்னை கூப்பிட்டு பேசினா தானே யாருக்காவது நான் ஓட் போடலாம். 20 வருஷமா நீ ஒருத்தருக்கும் ஓட் போடல, ஒருத்தருக்கும் போடலப்பா. இன்னும் ஒரு தரம் என்ன ஒரு வாக்காளராக அடையாளம் காணல தானே அப்படின்னு சொல்லி. இப்ப கடைசியா நடந்த தேர்தலை மட்டும் இந்த டி குருவிந்தன் சொல்ற ஒரு பத்தாய் அந்த பொம்பளை முதல் தரம் என்ன போக விட்டுட்டு ரெண்டாம் தரம் வரைக்கும் கை நொந்ததோ என்ன தெரியல, சரி கையில இருக்கிற பாரத்தை கொஞ்சம் குறைப்போம்னு சொல்லி இப்படி தூக்கி தந்தது. நான் சொன்னேன், 20 வருஷத்துக்கு பிறகு இப்பதான் முதல் தரவையா ஒரு ஆள் என்ன பார்த்து தந்திருக்கின்றேன். நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரராய் புத்திரிகளாய் அடையாளம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் வெறும் பேச்சிலே அல்ல. ஜெர்மன் பாச கதைக்கிறதுனாலே எனக்கு வாக்குரிமை இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஜெர்மன் பாசையை எல்லாரும் கதைக்கலாம், கற்றுக்கொண்டும் கதைக்கலாம். எனக்கு அந்த வாக்குரிமை இருக்கிறதா என்பது அடையாளப்படுத்துகிற காரியங்கள் வேறே. ராஜ்யத்தின் புத்திரர் மாதிரி புத்திரிகள் மாதிரி நாங்கள் எங்களை காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் ராஜ்யத்தின் புத்திரராகிற தகுதி எங்களுக்கு இருக்காண்டது அடையாளப்படுத்துகிற காரியங்கள் வேறே. ஜபிச்சுட்டு உள்ளுக்குள்ள வேற பிளான் போடக்கூடாது. அது சரிவராட்டி இதை நான் பாவிப்பேன் சொல்லி அப்ளிகேஷனையும் போட்டுட்டு இங்கேயும் ஒரு வெடி மருந்த வைக்கிறது இல்லை. உமக்கு சித்தமானால் அது வெடிக்கட்டும், கடைசியில் பழி அவர்ல போட்டுருது. அவன் பாவி, பவுலுக்கு சொன்னாங்க பாம்பு கடிச்சோன்னு, இவன் பாவம் செஞ்சிருக்கிறான்ப்பா, இவ்வளவு பேரையும் விட்டுட்டு இந்த பாம்பு மட்டும் இவர் வந்து கடிச்சிருக்கு, தேடி வந்து கடிச்சிருக்கு பாருன்னு சொல்லுவாங்க. நெம்மாக்களுக்கு வேலை இல்லாட்டி சொல்லுவாங்க, கனடாக்கு பாம்பு போய் பெட்டிக்குள்ள இருந்து போய் அங்க கட்டில இருந்து திறந்து எடுத்தவன கடிச்சிட்டு சொல்லி. கேக்குறவன் இருந்தா எல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பழமொழி தெரியும் இந்தியால இருந்து வரவங்களுக்கு. பாருங்க ஒரு வசனம் வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகத்துல 38:7 வாசிங்க. எசேக்கியேல் 38:7.
நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவைகளுக்கு காவலாளனாயிரு.
பாருங்க ஆண்டவர் சொல்றார், நீ ஆயத்தப்படு. கர்த்தரை தெரிந்து கொண்ட, கர்த்தரை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்ட சகோதரனே சகோதரியே, நீ ஆயத்தப்படு. நீ முதலிலே பலப்படு, பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ முதல்ல ஸ்திரப்படு, அதுக்கு பிறகு உன்னுடைய சகோதரர்களை நீங்கள் காத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி. இன்னைக்கும் ஆண்டவருடைய செய்தி அதாத்தான் இருக்குது, நீ பலப்படு, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் காவலாளிகள். ஹல்லேலூயா. இதுல எந்த வித மாற்று கருத்தும் எங்களுக்கு இருக்கக்கூடாது. அவன் கேட்ட மாதிரி நான் அவருக்கு காவலாளியோன்னு கேட்கக்கூடாது. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் காவலாளி. ஒவ்வொருவருடைய குறைவிலும் ஒவ்வொருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் ஒரே சரீரத்திலே அவயவங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வணங்கிக் கொள்ளுங்க. இந்த கை நொந்தா இங்க மூளைக்கு தெரியும், இங்க வேலை செய்யும். உடனே இடது கைக்கு யாரும் சொல்ல தேவையில்லை, இந்த மூளையிலேருந்து உணர்வு போய் இடது கை உதவிக்கு வரும். நீங்க ஒரே சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற அவயவங்கள். யாரும் யாருக்கு விரோதமாயும் எழும்ப முடியாது, கூடாது. ஹல்லேலூயா. ஏண்டா வேதனை யாருக்கு? தலைக்கு. தலை கிறிஸ்து. அதான் பவுல் சுக்கு ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சபையை நாசப்படுத்தும் போது அங்க யார் துன்பப்படுகிறது? இயேசு கிறிஸ்து துன்பப்படுகிறார். ஹல்லேலூயா. விளங்கிக் கொள்ளுங்க. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே சேர்ந்த எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. ஆயத்தப்படுத்திட்டு சும்மா இருக்காத, என்ன செய்? அவர்களுக்கு காவலர்கள். அதுக்காக பின்னால முன்னால தெரியாதீங்க, இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்குறேன்னு சொல்லி. சரியா? காவலாளிகளாயிருங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் எந்தவித துர் ஆலோசனையிலும் விழுந்து போகாதபடிக்கோ, ஏமாற்றப்பட்டு போகாதபடிக்கோ நீங்கள் அவர்களுக்கு பக்கபலமாயிருக்க வேண்டும். அதனால நாங்க முதல் வாட்சி அந்த ஒன்னு குறைஞ்ச வசனம் சொல்லுது. பவுல் சொல்றார், என்னுடைய வசனம் உறுதிப்பட்டிருந்தது, எதுக்காக? உங்களுடைய விசுவாசம் தேவனுடைய பலத்திலே நிலை நிற்கும்படிக்கு. அப்ப உங்களுடைய வசனம் எப்படி இருக்கிறது? நீங்கள் உங்களுடைய சகோதரனோடையோ சகோதரியோடையோ பேசுகிற உங்களுடைய வசனம், அவர்களுடைய விசுவாசம் தேவனுடைய பலத்திலே உறுதிப்படும்படிக்கு உங்களுடைய வசனம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. அல்லது வெறும் ஜபத்தில் மட்டும்தான் உங்களுடைய வசன நடைகளும் எல்லாம் இருக்குதா? சாதாரணமா அந்யோன்ய புழக்கத்திலே உங்களுடைய வசனங்கள் எப்படி ஆக்களை கட்டுகிறது, எப்படி தேற்றுகிறது, எப்படி நீங்கள் காவலாளிகளா இருக்கிறீங்க? நீங்க காயப்படுத்துறீங்களா, கட்டுறீங்களா? விளங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் கேட்கிறார் இந்த நேரத்தில், அவர் இந்த இடத்துல இருக்கிறாருங்க. இந்த வசனங்களை நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொருடைய உள்ளங்களையும் உள்ளாந்திரிங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆவியாகவும் ஜீவனாகவும் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எனக்கு கணக்கு கொடுக்க வேண்டியதே இல்லை. உங்களை ரட்சித்த அந்த தேவனுக்கு மட்டும்தான் நீங்க பிரதி உத்தரம் செய்ய வேண்டும். யாக்கோபு ஆண்டவர் ரொம்ப நேசிச்சார். கற்பத்திலிருந்து அவனை காப்பாற்றி, அவனை தப்ப வைத்து, அவனை ஆசீர்வாதத்தினுடைய மகனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி லாபானுடைய கைக்கு, எல்லாருடைய கைக்கும் தப்புவித்து அவனை உலக பிரகாரமாய் ஆசீர்வதித்த தேவன் இல்லைங்களா? அவனை கூட்டிக் கொண்டு வாரார். யாக்கோபுக்கும் தெரியுது இவர்தான் தேவன், இவர்தான் நம்மை நடத்துகிறார்னு சொல்லி. ஆனாலும் அந்த மாமிசம், அந்த மாமிச அறிவு இடையில வந்து குழப்புது. பாருங்க, உங்களை உங்களோட வாழ்க்கையை குறித்து கரிசனை உள்ள ஒரு தேவன் உங்களோட கூட நடந்து வருகிறார். ஹல்லேலூயா. சும்மா வாக்கு தத்துவங்களை கண்டு சும்மா நீங்க பிரமிக்காதீங்க. அந்த வாக்கு தத்துவங்களை கொடுக்கிறவர் வருகிறார். எது உங்களுக்கு முக்கியம்? வாக்கு தத்துவங்களோ அல்லது வாக்கு தத்துவங்களை கொடுக்கிறவர் உங்களோட கூட வரதோ, எது பெருசு? நீங்களே யோசிச்சு முடிவெடுத்துக் கொள்ளுங்க. இல்ல, இது பிலிப்பு கேட்ட மாதிரி, பிதாவை எங்களுக்கு காட்டும், அது மட்டும் போதும் எங்களுக்கு. கூடவே இருந்துச்சு இயேசுட்ட கேட்கிற கேள்வி என்ன? இயேசுவே, பிதாவை எங்களுக்கு காட்டும், அதாவது சீனாப். இயேசுக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னடா இவ்வளவு நாள் இருந்து என்னோட ஊழியம் செய்யறாங்க, பிதாவை காட்டும் அது காணும் என்று சொல்றாங்களேன்னு சொல்லி அவர் நினைச்சிருக்க. தன்னுடைய ஊழியத்திலே ஏதோ புல விட்டுறாங்கன்னு நினைச்சார். நான் சொல்லிக் கொடுத்ததுல ஏதோ புல வந்துட்டுது, பிதாவை காட்டினா போதும்னு சொல்லி பிலிப்பு கேட்கிற மாதிரி இருக்கு. புரிந்து கொள்ளுங்க, உங்களோட வாழ்க்கையில கரு உருவாகிறதுக்கு முதலே உங்களை கண்டு பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். உங்களுடைய விண்ணப்பங்களை அவர் கேட்கிற தேவன், விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன், ஜபத்தை கேட்கிறவர் என்பது அவருடைய பெயர். நீங்க அவரிடத்துல ஜபிச்சுட்டா விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில கேட்கிறத பெற்றுக்கொள்வீங்க. நீ விசுவாசம் இல்லாம சும்மா வாய்ப்பாடு மாதிரி அவரிடத்துல ஒப்புவிப்பீங்களா இருந்தா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அது அவரே சொல்லியிருக்கிறார். விளங்குறீங்களா? விசுவாசத்தினாலே எவளை கேட்பீர்களோ அவைகளை மட்டும்தான் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ரெண்டாவது ஆளை பார்ப்போம். ரெண்டு நாளாகமும் 20:12. ரெண்டு நாளாகமும் 20:12.
எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான்.
அல்லேலூயா. இவரும் ஜெபிக்கிறார், இவரும் தேவனிடத்தில்தான் விண்ணப்பிக்கிறார். யார் இது? யோசபாத். யோசபாத் என்கிற யூதாவினுடைய ஒரு ராஜா, தன்னுடைய துன்மார்க்கத்தில் இருந்த பழைய மூதாதையர்கள் மாதிரி இல்லாதபடிக்கு தாவீதினுடைய வழிகளிலே நடந்த ஒரு மனிதன். மேடைகளையும் தோப்புகளையும் உடைத்து எறிந்து விக்கிரக தோப்புகளை அகற்றி மறுபடியும் யூதாவிலே தேவனுக்கு ஏற்ற ஒரு ராஜ்யத்தை உருவாக்கின ஒரு மனுஷன், தேவனுக்கு ஏற்ற காரியங்களை நிர்ணயம் பண்ணின ஒரு மனுஷன், தேவனுக்குரிய காரியங்களை நடப்பிக்கும்படிக்கு ஆட்களை உருவாக்கின ஒரு மனுஷன். இவர் ஜெபம் பண்றார். இவருக்கு எதிர்த்து ஒரு ஏராளமான கூட்டம் வந்து நிற்கிறது. இப்படிப்பட்ட மனுஷனை எதிர்த்து வந்து ஏராளமான கூட்டம் வந்து நிற்கிறது. சரியான ஒரு நேரத்திலே சரியான ஒரு ஜெபத்தை சரியான ஒரு இடத்திலே பண்ணுகிறார். ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? நான் அல்ல ஆண்டவரே, என்னை எதிர்த்து வாராக்கல, நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? இந்த எங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. சண்டை பிடிக்கிறதுக்கு இல்ல, நிக்கிறதுக்கே எங்களுக்கு பலன் இல்லை. யோசபாத்தினுடைய நிலைமையை பாருங்க. யூதாவினுடைய ஒரு ராஜா சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட். தலைவனே நிக்க முடியாண்டு சொல்லிட்டா அதுக்கு பிறகு போர் வீரர் உள்ள தளபதி யாரும் நிக்க போறாங்களா? யோசிச்சு பாருங்க பாப்போம். அவங்க எல்லாம் பறந்துட மாட்டாங்க. யோசிங்க, யோசபாத் சொல்லுகிற வசனம், இந்த இவ்வளவு திரளான கூட்டத்துக்கு முன்பாக நிக்க எங்களுக்கு பலன் இல்லையா ஆண்டவரே? ஏன் இல்லாம போச்சு? ஏன் இல்லாம போச்சு? யோசபாத்தே, ஏனையா இல்லாம போச்சு? ஏனையா இவ்வளவு கூட்டம் முதல்ல உனக்கு விரோதமா வந்தாங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த முறப்பாடு சொல்றாக்கள் வந்து ஒரு நாளும் தங்கட குறைய கண்டுகொள்ள மாட்டாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் இதே தியோரி தான். முறப்பாடு சொல்றாக்கள் எப்பவுமே தங்களுக்கு விரோதமாய் ஆக்கல் செய்யற தீது வைத்தான் வைப்பாங்க. நீ என்ன செய்த நீ என்ன சொல்ல மாட்டாங்க. வணங்குங்களா. பிள்ளை வந்து அம்மா அடிச்சு போட்டுது, இன்னொரு பிள்ளை அடிச்சு போட்டுதுன்னா அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளை என்ன செய்தனு சொல்லாத ஒரு நாள். இவ்வளவு வேண்டாம், நீங்க வீதியில நடந்து போய் கொண்டிருக்கிறீங்க, ஒரு கல்லு காலில் அடிச்சிட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க? கல் அடிச்சிட்டுதான் சொல்லுவீங்க. உங்களோட கால் போய் கல்லு அடிச்சுன்னு சொல்லுவீங்களா? யாராவது? கிடையவே கிடையாது. ஏதோ கல்லு வெயிட் பண்ணி நீங்க இந்த நேரத்தில் இந்த ரோட்டால வருவீங்க என்ன மாதிரியும், நேரம் பார்த்து நீங்க அசந்திருந்த நேரத்தில் பட்டாரண்டு கால் அடிச்சிட்ட மாதிரியும் தான் உங்களை கதை. என்னுடைய தவறு, என்னுடைய தப்பிதம், என்னுடைய கவலையினம், இதனால கல்லில கால் அடிச்சிட்டு பிற கோபப்படுறது. யார் இந்த கல்லு இதுல வச்சுது? எவன் இதில் இந்த கல்லை விட்டவன்? தேவையில்லாத கோபங்கள், தேவையில்லாத எரிச்சல்கள். நான் தான் சரியா நடந்திருக்கணும் இல்லையா? யோசனை பார்த்தோம் இன்னைக்கு புலம்புறது, எங்களுக்கு நிக்க பலம் இல்ல ஆண்டவரே. ஆனா இந்த யோசபாத் யார் தெரியுமா? சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ அது பாக்குறதுக்கு தான் அமுசடக்கி, ஆனா அதை பற்றி உங்களுக்கு தெரியாத பிரதர் அப்படின்னு. அந்த மாதிரி நான் உங்களுக்கு யோசபாத் யாருன்னு சொல்லித்தான். சரியா பாருங்க, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. 18:18 வாங்க. 1வது வசனத்தை வாசிங்க.
யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து.
பாருங்க, ஆகாப் யார் தெரியுமா? ஏன் இவ்வளவு ஸ்லோவா வாசிக்கணும்டா? ஆகாப் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆகாப் வந்து இஸ்ரவேலுடைய ராஜா, யோசபாத் வந்து யூதாவினுடைய ராஜா. யூதாவும் பெஞ்சமீனும் இவங்களுடைய, யூதா தனித்தான் இருந்தது அநேக நேரங்களில், மிச்ச 11 கோத்திரங்களும் உண்டாயிருந்தது. ஆக ஆகாப் யாரு? இஸ்ரவேலின் ராஜா. யோசபாத் யூதாவின் ராஜா. விளங்கிக்கொள்ளும். இப்ப இவர் யாரோட சம்பந்தம் கலக்கிறாரா? ஆகாப்போட. ஆகாப்போட என்னங்க, யூதா இஸ்ரவேல் எல்லாம் சகோதரன் தானே, சம்பந்தங்கள் இருந்தா என்னங்க தப்பு? நீங்க இது பழைய ஏற்பாடுல நடக்குது. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். 4 புருஷன்மாரோட வாழ்ந்து 5வது ஆளோட வாழ்ற ஒரு பொம்பளை சொல்றாள், யூதர்கள் சமாரியரோட சம்பந்தம் கலக்க மாட்டாங்களே. அவளுக்கே அது தெரிஞ்சிருக்கு. தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்களே. நீர் யூதராயிருக்க என்னிடத்துல வந்து தண்ணி கேட்கிறேன்றாள். அவளுக்கு தெரிஞ்சது, இவருக்கு தெரியல. இவர் ஆகாபோட என்ன செய்யறாரு? சம்பந்தம் கலக்கிறாரு. சம்பந்தம் கலந்து ஆகாப்புக்கு இருந்துட்டு சில என்ன சொல்லுவாங்க, அந்த புழுக்குன்றன்னு சொல்லுவாங்க. ஆகாப்புக்கு இருந்துட்டு சில பேரோட சொறி தேய்ச்சி பார்க்கணும்னு விருப்பம். அப்ப போயிட்டு ராமோத் என்கிற ஒரு ரொம்ப ஹாம்லோஸான ஒரு இடம் இருக்குது, அது ஒரு தட்டு தட்டினா என்ன என்று சொல்லி ஒரு யோசனை இருக்குது. இப்ப இவரை கேட்கிறான், வாரிரா போவோம். என்னன்னு இவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, 3வது வசனத்தை வாசிங்க.
எப்படியெனில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னுடைய வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோட கூட யுத்தத்துக்கு வருகிறேன் என்றான்.
இவருக்கும் ராமோத்துக்கும் ஏதாவது பகை இருக்குதா? கிடையவே கிடையாது. ராமோத்து ஜனங்களுக்கும் இவருக்கும் எந்தவித பகையும் கிடையாது. அவர்கள் இவனை எதிர்க்கவும் இல்லை. ஆனா என்ன சொல்ற தெரியுமா, அவரோட கூட்டிக் கொண்டு இவர் சண்டித்தனம் பண்ணுவாராம். இவர் யாரா மாறிட்டார்? இப்ப இவர் யூதா இல்ல, நான் தான் நீர், நீர் தான் நான், என்னுடைய ஜனம் உம்முடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். போவோம் பார், எங்கட சௌரியத்தை காட்டுவோம் பாருமன் சொல்லி இப்படி எல்லாம் போயிட்டு கடைசியில கதை கவர்ந்துட்டுது. அவன் நரி, அவன் என்ன சொன்னான், நீர் ராஜாவா வாரும், ராஜவஸ்திரம் தரிச்சு நான் மாறு வேசத்தில் தரணும்னு இவருக்கு விஷயம் வழங்க இல்ல. இவர் நினைச்சார், ஓ இஸ்ரவேலின் ராஜா என்னை ராஜாவாக என்னை அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர் மார்பை தள்ளி கொண்டு போனார். எதிரி சுத்தி வளைச்சோன்னு தான் தெரிஞ்சது இவர் மாட்டிட்டாருன்னு சொல்லி கத்துறார் கத்துறார் கத்துறார். சரியா, புலம்பி ஆண்டவர் அவரை தப்பு வைக்கிறார். இப்ப ஒரு ஊழியக்காரன் வாரார், வாசிங்க அதே 19 வாசிங்க. 2வது 1 வாசிங்க, 19:1 வாசிங்க.
யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய ஜெகு என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துர்மார்க்கனுக்கு துணை நின்று கத்தரை பாய்க்கிறவளை நீர் சிநேகிக்கலாமா? இதன் நிமித்தம் கத்தருடைய கடுங்கோபம் உண்மையில் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிர தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நீராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான்.
ஹலலோயா. பாருங்க 2வது வசனத்தை கவனிங்க, 3வது வசனத்தை பெருசுபடுத்தாதீங்க, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். 2வது வசனத்தில்தான் அந்த உண்மை காரணம் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை சிநேகிக்கிறது. இது உங்களிடத்தில் இருக்காண்டு யோசிச்சு பார்த்துக் கொள்ளுங்க. அவிசுவாசிகள் விளங்குறீங்களா? இப்ப வந்து இஸ்ரவேலன் ராஜான்னு சொல்லல, துன்மார்க்கன், அவன் தேவனை தேடாதவன். விளங்குறீங்களா? தேவனை தேடாதவன் ஒன்று, இரண்டாவது தேவனை பகைக்கிறவர்கள். பாருங்க, கர்த்தரை பகைக்கிறவர்கள். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு எப்படிப்பட்ட பிரியமானவர்களா இருந்தாலும் துன்மார்க்கனுக்கு துணை நிற்கிறதை கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு சொந்தக்காரரா இருந்தாலும் சரி, தூர தூரவா இருந்தாலும் சரி, உங்களுடைய சிநேகிதனா இருந்தாலும் சரி, அதை பற்றி கர்த்தருக்கு இந்த இடத்துல கவலை இல்லை. அவர் முன்னமே சொல்லி இருக்கிறார், வெளிப்படையா அவர் சொல்றார், துன்மார்க்கன் உங்களுடைய எவ்வளவு நெருங்கின உழவுக்காரனா இருந்தாலும் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. கர்த்தரை பகைக்கிறவர்கள் இஸ்ரவேல் கோத்திரத்திலே இருந்தாலும் அவருக்கும் அதை பற்றியும் கவலை இல்லை. உங்களுடைய சேர்க்கை யாரோடையதை யோசிச்சுக்கொள்ளுங்க. நீங்க யாருக்கு துணை நிற்கிறீங்க, யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க, யாருடைய வழிகளில் போறீங்கன்னு பாருங்க. அப்படிப்பட்ட வழிகளில் நீங்க போனால் பட்டயம் உங்களோட கழுத்துக்கு நேராக இருக்கிறது. இவருடைய மிகப்பெரிய தேவனுக்கேற்ற நல்ல காரியங்கள் தான் இவருடைய கழுத்தை தப்புவிச்சுது. ஆனால் தேவன் இவரை குற்றமற்றவராக விடவில்லை. ஒரு இடத்துல எதிரிகளை அனுப்புகிறார், அங்கதான் அவர் புலம்புகிறார், நாங்கள் அவர்களுக்கு விரோதமாய் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. பிளையாம் என்கிற அந்த மனுஷன் துன்மார்க்கனுக்கு துணை போன போது என்ன தெரியுமா, அந்த இடத்துல விட்டுட்டார். பின்னுக்கு இருக்கிற அதிகாரங்களை தாண்டி வாசி பாருங்க, ஒரு பிரஜாதிகாரனை வெட்டுவது போல அவனையும் வெட்டி போட்டாங்க. பிளையாமுக்கு சாதாரண மரணம் வரலீங்க. பிளையாம் தன்னுடைய சந்ததியிலிருந்து அறுப்புண்டு போயிட்டான். தேவன் பேசின மனுஷன்தான், தேவனுடைய தரிசனங்களை கண்டவன் தான் இல்லைங்களா. ஆனால் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினதுக்காக தேவன் அவனை சும்மா விடல. நல்லா பாருங்க, நாங்கள் தேவனுக்கு ஏற்ற அநேக காரியங்களை செய்திருக்கலாம், தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யலாம். ஆனால் தேவன் விரும்பாத காரியங்களுக்கு நாங்கள் துணை போவோமானால் தேவன் எங்களை தண்டிக்கிறதுக்கு தயங்குறதே இல்லை. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய கிருபைகள் எங்களை தாங்கி எங்களை தப்புவிக்கலாம், ஆனால் அதனுடைய எல்லைகள் எவ்வளவா இருக்கும் என்றது எங்களுக்கு தெரியாது. மனம் திரும்பன்னு சொல்லி எச்சரிக்கும் போது நாங்கள் மனம் திரும்பணும், அதுதான் முக்கியம் இல்லைங்களா. எதுக்காக அவர் மனம் திரும்பன்னு சொல்றார், அங்கே பட்டயம் தயாராக இருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு துணை நீக்கக்கூடாதுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அழிக்கிறதுக்கு இந்த ஆகாப் வந்து எவ்வளவு செய்தான் தெரியுமா? எலியாவுடைய அந்த சரித்திரத்தை எடுத்து வாசி பாருங்க. தன்னுடைய மனைவியினுடைய சொல்லை கேட்டு நடந்து கொண்ட கெட்டவர் என்று சொல்லுது வேதம். அப்படி ஒரு சாட்சி கொடுக்குது ஆகாப்பு பற்றி, விளங்குங்களா? ஆகாப்பை பற்றி இப்படி ஒரு லோ ஸ்டேட்மெண்ட், ஒரு ராஜாவை பற்றி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்க, அப்படி ஒரு மனுஷன் சொல்லி. யார்? யேசபேலினுடைய சொல்லை கேட்டு நடந்து கொண்டதுனாலே வேதம் வந்து அவனை கண்டிக்கிறது, அவனை குறித்து அப்படி ஒரு குறைவான ஒரு ஒரு சாட்சியை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவனுக்கு இவன் துணை போறான். பாருங்க, அந்த யுத்தத்தில் அவன் செத்து போறான், கர்த்தருடைய கிருபை இவனோடு இருந்தபடினால இவன் அரும்பொட்டில் தப்புறான். விளங்கிக் கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, அதுக்கு சங்கீதம் 84:5 உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க. நல்லா
பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள்.
தங்களுடைய இருதயங்களிலே செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அதை பிரிக்க இல்ல, உண்மையிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். பெலன் கொள்கிறது மாத்திரமல்ல, யோசனைகள் சரியாக இருக்க வேண்டும் மனதிலே. தேவனை பற்றி கர்த்தராகி தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய தேவனை உங்களுடைய இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். நீங்க அவரை பற்றி என்ன நினைவு கொண்டிருக்கிறீர்கள்? நீங்க அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நினைக்கிறீங்க? அவர் உங்களுக்கு என்னவா இருக்கிறார் என்று நினைக்கிறீங்க? உங்களோட வாழ்க்கையில் அவர் எப்படி செயல்படுகிறார் என்று நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அவரை அந்த உலகத்துக்குரிய ஒரு ஆதாய பொருளா நீங்க பாக்குறீங்களா, என்னவா பாக்குறீங்க? நான் ஒரு சகோதரனுக்கு சொன்னேன், இதே ஏண்டா சில நேரங்களில் பிழையான சத்தியம் சபைகளில் சொல்லப்பட்டு சில அடிப்படையான காரியங்கள் அநேகம் பேருடைய மனதிலே பதிந்து விட்டது. உலக ஆசீர்வாதத்துக்காகத்தான் கிறிஸ்தவம் என்ற ஒரு ஒரு குறிப்பிட்ட வீதமான பதிவுகள் இருக்கிறது, அதை நான் திருப்பி எடுக்க முடியாது என்னால. ஆனா அதுக்காக நான் கவலைப்படுறேன். நீங்க ஒரு பஸ்ல ஏறி ஒரு பிரயாணம் போறீங்க, அதுல சில பேருக்கு இடம் இல்லாதபடினாலும் நின்று கொண்டு போறார்கள். பஸ்ல சில பேருக்கு சீட்ல இருக்கலாம், சில பேருக்கு நிக்கலாம், சரியா? எங்க ஒரு பஸ்ஸா இருந்தா சில பேர் ஃபுட்போர்ட்ல வர நிக்க வேண்டி இருக்கும். எல்லாரும் என்ன மாதிரி என்ன செய்கிறார்கள், பிரயாணம் பண்ணுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அப்படிதான், சில பேருக்கு நிக்கிறதுக்கு தான் அனுகிரகம், சில பேருக்கு தான் இருக்கிறதுக்கு அனுகிரகம். இருக்கிறவன் நிக்கிறவனை பார்த்து பெருமை பாராட்டக்கூடாது. ஏன் தெரியுமா? எல்லாரும் பஸ்ஸை விட்டு இருக்கா இறங்கத்தான் போகணும். இறங்கும் போது நீங்க சீட்டை கலட்டி கொண்டா போறீங்க, யாராவது வீட்டில் வச்சிருந்தா கொண்டு கொடுத்துருங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. சபையில இருக்கும்போது அல்லது தேவனுடைய அழைப்பில் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் அது தற்காலிகம், நீங்க அதை விட்டுட்டு தான் போகணும். எப்படியோ உங்களுக்கு அனுகிரகம் கொடுத்திருந்தாருன்னா ஓகே, இல்லாட்டிலும் ஓகே. ஏன் தெரியுமா? எனக்கு முக்கியம் எது தெரியுமா? அந்த பிரயாணம். அல்லேலூயா. நான் அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்கிற அந்த பிரயாணத்தினுடைய எல்லை தான் என்னுடைய குறிக்கோள். நான் நின்று போறனோ இருத்து போறனோ தொங்கிக் கொண்டு போறனோ அது இல்ல விஷயம், இங்க போய் சேர வேணும், அதுதான் முக்கியம். தயவு செய்து நாங்க அதை விளங்கிக் கொள்ளணும். ஏனென்றால் நிறைய பேர் வந்து உலக ஆசீர்வாதம், உலக ஐயா தந்தா நல்லது ஐயா இல்லைன்னு நான் சொல்ல இல்லை. ஆனா அதுக்காகவே தேவனை மட்டுப்படுத்தாதீங்க, அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தாதீங்க. காகம் மாதிரி காகாண்டு தாதாண்டு அவரை கரைஞ்சு கொட்டாதீங்க, விளங்குதுங்களா? அவர் நீங்க கேட்கறதுக்கு முதலே கொடுக்கறதுக்கு மனம் உள்ள தேவன் அவர். அல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரு தேவன். அவரிடத்துல போய் பிச்சைக்காரர் மாதிரி கேட்டுக்கொண்டிருக்காதீங்க, அவர் அவ்வளவு பெரியவர். 2 கொரிந்தியர் 6:14 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:14.
அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது?
பாருங்க, அந்நிய நுகத்திலே புறஜாதிகளோட என்று சொல்ல இல்லை. இதுல நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, கவனிங்க. ஏன்னா புறஜாதிகள் சொல்லிச்சுன்னா நீங்க சபையில வராதாக்க. இப்ப சபையில இருந்தாலும் மிக நுணுக்கமான விஷயம் இது. சபையில இருந்தாலும் அவிசுவாசிகளா இருந்தால் ரொம்ப கஷ்டம் இல்ல, ரொம்ப நுணுக்கம் பிடிக்கிறார் இல்லையா? ஆண்டவர் ஒன்னும் செய்ய முடியாது. ஏமனுக்கு வர்றதுக்கே 1008 டெஸ்ட் எழுதி அதுலயும் கல்லோல கல்லோலப்பட்டு தான் வந்து சேர்றீங்க. ஏமனுக்கு வர்றதுக்கே அவ்வளவு முக்கியமான டெஸ்டுகள் தேவைன்னு சொல்லி சொன்னால், காலாகாலமா ஜீவனோடு இருக்கிற ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு இடத்துக்கு போறதுக்கு தேர்வுகள் ரொம்ப டஃபா தான் இருக்கும் இல்லையா? அதனால இங்க என்ன சொல்லப்படுது? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள். நீங்கள் பிணைக்கப்பட்டால் அவர்களுக்கு வருகிற அல்லோல கல்லோலத்திலே நீங்களும் சேர்ந்து மாட்டிக்கொள்வீர்கள். பிணைப்பட்டால் நீங்கள் பிடிபட்டீர்கள். அல்லேலூயா. பொறுப்பு கையெழுத்து போட்டு எத்தனை பேர் மாட்டிக்கொண்டு நிக்கிறீங்க நான் சொல்றேன். அல்லேலூயா. தலை ஆறதை பார்த்தே சொல்றேன், ஆட்டாம சில பேர் என்ன கண்டுபிடிக்க கூடாது மாதிரி இருக்கிறாங்க சில பேர். பிணை கையெழுத்து போட்டு பிடிபட்டாக்கள் எத்தனை பேர் நான் சொல்றேன். புற அதுக்கு புற சண்டை நடக்கும், அதுக்கு புற உங்களோட விசுவாசமும் கெட்டு போயிடும். யாருக்காவோ பிணை கையெழுத்து வச்சு புற நீங்க அவங்களுக்காக உழைச்சி கொட்ட வேண்டி இருக்கு, அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்க மனச்சாட்சி இல்லாதவங்க. மனச்சாட்சி இல்லாதவங்களுக்கு மனச்சாட்சி உள்ள நீங்க போய் பிடிபட்டு மாட்டினீங்க. புற நீங்க ஆண்டவரத்தில் முறையிடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் வெளிப்படையா சொல்லி இருக்கிறார், இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே ஐயா. எப்படி ஒப்புடுறாருன்னு பாருங்க, இருளையும் ஒளியையும் ஒப்பிடுகிறார். அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட்டு சம்பந்தம் கலந்தால் ஐயா யோசபாத்தே, நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நீ அவிசுவாசியோட சம்பந்தம் கலந்தால் உன்னுடைய தலை உருளுவது நிச்சயம். விளங்குதுங்களா? நீ ராஜாவா இருக்கலாம், நீ தேவனுக்கு பிரியமான காரியங்களை நடப்பித்திருக்கலாம், நல்ல காரியங்கள் உன்னிடத்திலே காணப்பட்டது உண்டு. அவன் ஞான திருஷ்டிக்காரனே சொல்றான், அப்படிப்பட்ட அளவுக்கு இருந்தாலும் கூட ஒரு தக ஜனம் வந்து நிக்குது ஐயா, யோசபாத்தை எதிர்த்து கொண்டு வந்து நிக்குது. ஆண்டவர் அதை அனுமதிப்பார். ஏனென்றால் அவனை அந்த குற்றத்தில் இருந்து அவனை பரிசுத்தமாக்க விரும்புகிறார் ஆண்டவர், அவனை சுத்தப்படுத்த விரும்புகிறார். அந்த குற்றத்தை அவன் என்ன பிசாசு வந்த ஒரு நாள் நிற்பான், யோசபாத்துக்கு விட்டுட்டீர் ஆண்டவரே, யோசபாத்த நீ தண்டிக்கல ஆண்டவரே, அவன் செய்ததுக்கு நீ விட்டுட்டே. ஆண்டவர் குற்றமில்லாதவனை குற்றமில்லாதவன விடுகிறது இல்லையா, அவனை சிக்ஷிக்கிறார். அந்த சிக்ஷைதான் வந்து நிக்கிற அந்த பெருந்திரளான கூட்டம். நீங்க துன்மார்க்கனுக்கு துணை போனீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பாராத பிரச்சனைகள் வரும், அதை தேவன் உங்களோட வாழ்க்கையிலே அனுமதிப்பார். இதை நான் உங்களை சபிக்கோணுமோ அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் சொல்ல இல்ல, இது சத்தியம், இது நடக்கிற காரியம். இது நடக்கும்போது ஏன் நடக்குதுன்னு நீங்கள் தெரியாம யோசிச்சு கொண்டிருக்காதபடிக்கு நான் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படையாகவே சொல்றேன். ஏன்னா நீங்க அப்புறம் மனம் திரும்பி ஜெபிக்கலாம் இல்லையா, உங்களுக்கு அது ஞாபகம் வரும் இல்லையா, ஓ ஆண்டவரே நான் இப்படியான நேரத்திலே அவர்களோடு சேர்ந்து ஏதோ தெரியாம செய்துட்டேன் இல்லையா, அவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு செய்துட்டேன், அதுல மாட்டுப்பட்டேன், இதுல மாட்டுப்பட்டேன், தயவு செய்து என்னை மன்னி. ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்த தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க மூன்றாவது நபர் வாசிங்க, ரெண்டு ராஜாக்கள் 19:3. ரெண்டு ராஜாக்கள் 19:3.
இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், உள்ள பேரு நோக்கி இருக்கிறது, பிறவோவலன் இல்லை.
எசேக்கியா ராஜா அசீரிய ராஜாவினாலே முற்றுகையிடப்பட்டு தாக்குதலுக்கு ரொம்ப நாள் கொத்தளங்கள் கட்டி பட்டினி ஆய் போற அளவுக்கு சுத்தி வளைச்சு ஒருவரும் நகரத்திலிருந்து வெளியில போக முடியாதபடிக்கு பெனாதாத்துடைய ஊழியக்காரர்கள் வந்து அவனை வளைத்து நிற்கிறார்கள். நிருபங்களை எழுதி அனுப்புறான். தாங்களாவே யுத்தமே இல்லாமல் சரண்ட பண்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான நிருபங்களை எழுதி அனுப்புறான். ஜனங்களோட பேசுகிறார்கள், ராஜாவுக்கு பின்னால நிக்காம வந்துருங்க, ஏனென்றால் அவன் உங்களை நம்ப பண்ணுகிற அந்த நம்பிக்கையில ஒன்றுமே இல்லை, அவனுடைய விசுவாசம் வெறும் வெத்து வெட்டு தான், நீங்க அவனை நம்பி பின்னால நிக்காதீங்க, நின்றீங்கண்டா சாவீங்க, விட்டுட்டு வந்துருங்கன்றான். இவனுக்கு என்ன செய்யறன்னு தெரியல. கோயில போய் ஜெபிக்கிறான், கர்த்தருடைய சமத்துல விழுந்து அழுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்புறான். ஊழியக்காரர்கள் ராஜாவினுடைய வார்த்தையை போய் சொல்லுகிறதான் இந்த வார்த்தை. இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற ஒரு நாளா இருக்கிறது. பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறுகிறதுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. மூன்றாவது ஆளுக்கும் பலன் இல்லை, முதலாவது ஆளுக்கு சொந்த சகோதரனை எதிர்கொள்றதுக்கு பலன் இல்லை, இரண்டாவது ஆளுக்கு எதிரிட்டு வந்து நிற்கிறவர்களுக்கு முன்னால போய் நிற்கிறதுக்கே பலன் இல்லை, மூன்றாவது ஆளுக்கு என்ன பலன் இல்லையாம், பிள்ளை பெற வேண்டும், குடும்பங்களிலே மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெற வேண்டும், வாரிசுகள் உருவாக வேண்டும், கர்த்தருடைய ஜனம் பெருக வேண்டும், ஆனால் பெறுகிறதுக்கோ பலன் இல்லை. ஒரு பிள்ளத்தாச்சி குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே பிள்ளையை பெற வேண்டும், இதுதான் வழக்கம். அதை தாண்டியும் அந்த பிள்ளை அதுக்குள்ள இருக்குமா இருந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். இங்க கேட்கிறேன், நீங்க சொல்லாட்டும் பரவாயில்ல, இவங்களுக்கு தெரியணும், இவங்களுக்கு தெரியாட்டி வேற யாருக்கு தெரியுது. என்னங்க பிள்ளை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பிறவாட்டில் ரெண்டு பேருமே உயிருக்கு ஆபத்து, தாய்க்கும் ஆபத்து பிள்ளைக்கும் ஆபத்து, அல்லது ரெண்டு பேர்ல யாராவது ஆளுக்கு ஆபத்துன்றது நிச்சயம். அதனாலதான் இப்ப இவங்க கைது செஞ்சிட்டு முறையில வெளியில கொண்டு வந்துடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பார்ப்பாங்க, வரல வெளியில கொண்டு வந்துருவாங்க. இங்க அதுதான் நடக்குது. விசுவாசம் என்கிற அந்த பிள்ளை பிறக்க வேண்டும். எதிர்த்து நிற்கிறவர்களை எதிர்கொள்றதுக்கு விசுவாசத்திலே நடவடிக்கைகள் உருவாக வேண்டும், ஆனால் விசுவாசிக்கிறதுக்கு பலன் இல்லப்பா, விசுவாசிக்கிறதுக்கு பலன் இல்லை. ஆனா எசேக்கியாவை பற்றி சொல்லிக்க ஒரு வசனம் சொல்லுது, விசுவாசத்திலே அவனுக்கு முன்னமும் ஒருத்தனும் இருந்ததில்லை, பின்னாடியும் ஒருத்தனும் இருந்ததில்லை. கத்தரை பற்றுகிற விசுவாசத்தில் முன்னமும் ஒருத்தனும் இருந்ததில்லை, பின் அப்படி ஒரு விசுவாசம் ஒரு காலத்தில் அப்படி ஒரு பேரெடுக்கிற விசுவாசம். ஆனால் தன்னுடைய ராஜ்யபாரம் என்ன சொல்றது, ராஜ்யபாரம் அவருடைய அப்படியே சிதறப்பட்ட போதோ அந்த பழைய விசுவாசம் காணாமல் போயிட்டது. இப்ப ராஜ்யபாரத்தின் மேலுள்ள அக்கறை கூடி போய்விட்டது. ஏன் இந்த இசை இப்படிப்பட்ட ஒரு பேரெடுத்த இசைக்காவை ஏன் சீரியர்கள் எதிர்த்து வர வேண்டும் யோசிங்க. இப்படிப்பட்ட நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷனை எதற்காக தேவன் புறஜாதிகளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? புறஜாதிகள் வந்து வீடு வாசல் வரைக்கும் வந்து நின்று கொத்தளங்களை கட்டி இவங்களை அரைப்பட்டினி கால்பட்டினி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இனி சாப்பிடறதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. சரியா, பஞ்சம் யூதேயாவுக்குள்ளே பெருத்து போயிருக்கிறது. யோசிங்க, ஒரு கட்டம் முன்னுக்கு வாங்க. 18வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிங்க.
3 வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். எசேக்கியாவின் 6ஆம் வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசேயாவின் 9ஆம் வருஷத்திலும் சமாரியா பிடிபட்டது.
பாருங்க, இஸ்ரவேலினுடைய சமாரியாவை முதலிலே சீரியர்கள் 3 வருஷம் கொத்தளங்கட்டி வச்சு பிடிக்கிறாங்க. பிடிச்சு என்ன செய்யறாங்க, அங்கு இருக்கிறவர்களை கைதிகளாக கொண்டு போய் இன்னொரு இடத்துல குடியேற்றாங்க, அடிமைகளாக்குறாங்க. அங்கத்தே ராஜா என்ன செய்யறார், அவங்களுக்கு கப்பம் கட்டுகிறார். இப்ப அவங்க பார்த்தாங்க, ஓகே இஸ்ரவேல் ஒரு பெரிய ஒரு கோத்திரத்தையே பிடிச்சிட்டோம், இனி மிச்சமா இருக்கிறது யூதா. சரியா, இப்ப என்ன செய்யறாங்க, யூதாவை பிடிப்போம்னு சொல்லி யூதா கிட்ட வராங்க. இப்ப வாசிங்க, 13 வாசிங்க.
யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவர்களை பிடித்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆளனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளையும் நிலைகளையும் தான் அழுத்தியிருந்த பொன் தகடுகளையும் கலட்டி அவைகளை அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான்.
அல்லேலூயா. கவனிங்க, வாழ்க்கை நல்லா போய்கொண்டிருக்கும் போது, கத்தர் மேல மன மகிழ்ச்சியா இருக்கும் போது, வளமான வாழ்க்கை இருக்கும் போது, கத்தருடைய ஆலயத்தை பொன்னாலே தகடுகளாலே அலங்கரித்த யூதாவின் ராஜா, அதுல பதிச்சதெல்லாம் இவங்கள வேலை தான். நல்லா அலங்கரிச்சாங்க, வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் போது சபை மேல கணவேருக்கு நிறைய ஈடுபாடு உண்டு, சபையில சந்தோஷமா இருப்பாங்க. என்னது, அவங்களோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கானே. இப்ப பிரச்சனைன்னு வந்தா அப்புறம்தான் கேள்வி, அதே சந்தோஷம் இப்பவும் சபை மேல இருக்குதா, அதே அக்கறை அதே உருக்கம் இருக்குதா? தாவீது சொல்றார், நம்முடைய ஆலயத்துக்கு நன்மை உண்டாக தேடுவேன் ஆண்டவர். அல்லேலூயா. நான் நம்முடைய ஆலயத்துக்கு நன்மை உண்டாக தேடுவேன் ஆண்டவர், என்னுடைய நிலைகளை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆண்டவர். இல்லையா, உம்முடைய ஆலயத்துக்கு நன்மை நடக்கணும் ஆண்டவர், இதுதான் என்னுடைய யோசனை. இந்த எசேக்கியா நல்லா இருந்த போது கதவுல நிலையில தங்கத்தை கொண்டு எங்க வைக்கிறேன்னு தெரியாம கோயில் கதவு ஒழிக்கொண்டே பதிச்சுட்டான். ஆனா இப்ப பிரச்சனை வந்த உடனே என்ன சொல்றான் தெரியுமா, அப்ப ஆண்டவரிடத்துல ஆள் அனுப்பி விசாரிக்கவும் இல்ல, ஜபிக்கவும் இல்ல, தன்னிடத்துல இருக்கிறதையும் வாரி கொடுத்து ஆலயத்துல இருக்கிறதையும் சுரண்டி கொடுத்து விட்டான். எதுக்கு, அவருடைய தலை தப்போணுமன்றதுக்காக, அவருடைய ராஜ்யம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றதுக்காக. இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, அவனுக்கு நான் ஒன்றும் கொடுக்க போறதில்லப்பா. ஹல்லேலூயா. என்னுடைய ராஜ்யம் வளமா இருக்க வேண்டும் என்றதுக்காக தேவனுடைய ஆலயம் சூறையிடப்பட முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் நாங்கள் கொண்டு வருகிற இடம், நாங்கள் கொண்டு போகிற இடம் அல்ல. ஹல்லேலூயா. இதை நான் இத்தனை தடவும் சொல்லுவேன், நான் தேவனுடைய ஆலயத்திலே நன்மை உண்டாகும்படிக்கு நாங்கள் விதைக்க வேண்டுமே ஒழிய இங்க நான் அறுக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க இங்க விதைங்க, உங்களுக்கு அறுக்கிற இடத்தை அவர் காட்டுவார், அவர் கொடுப்பார். இது நன்மை உண்டாகிற இடம் இல்லைங்களா? இங்கிருந்து அநேகர் போஷிக்கப்படுகிற ஒரு இடம், இங்கிருந்து அநேகருக்கு நன்மை உள்ள ஜீவனூற்றுள்ள நதிகள் போகிற இடம் இது இல்லையா? இங்க கைய வைக்க கூடாது. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும், கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்க. அல்லேலூயா. ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்க. கர்த்தருக்கு ராயனுக்கு கர்த்தரிடத்திலிருந்து எடுத்து கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா. ராயனுக்கு கர்த்தரிடத்திலிருந்து எடுத்து கொடுத்துடாதீங்க. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் ஜனங்கள் வந்து சுகித்து சந்தோஷமா இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். விளங்குங்களா? கர்த்தருடைய ஆலயம் வந்து எப்பவுமே ஆசீர்வாதங்களினாலே நிறைந்திருக்க வேண்டும். அவருடைய ஜனங்களாலே அந்த ஆசீர்வாதம் வர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அவர் நினைச்சா கொட்டு கொட்டு கொட்டிடுவார். ஐயா யோசிச்சு பாருங்க, அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கு உழைச்சி உழைச்சி உருகி போறது அப்பா அம்மா. ஆனா அந்த பிள்ளை அந்த சின்ன விரலால ஒரு துண்டு வாயில வச்சா அந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா? அப்பா அம்மா கொடுக்கறதுலேருந்தா அந்த பிள்ளை எடுத்து அவங்கள வாயில ஊட்டுது. ஆனா அப்பா அம்மா என்ன சொல்ல, என்ற பிள்ளை எனக்கு தந்துடுது ஐயா. அந்த சோசனை இருக்கு இல்லையா, அந்த சிந்தனை, அதோண்டு அவங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. அதுதான் அவருடைய சந்தோஷம். இங்க எசேக்கியாவுட்ட பெரிய பிள்ளை என்ன தெரியுமா, தேவனுடைய ஆலயத்திலே கை வைச்சது, தேவனை தேடாதது. தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல தேவனை தேடி இருக்கணும். இப்ப கிடந்து பாருங்க, அவன் விட்டுட்டு போனானா, அவன் வாங்கினவனுக்கு ருசி கண்டுட்டான். சனகரிப் என்ன மாதிரி, அவன் வாங்கிட்டு சரியா பாரு, ரொம்ப நல்ல பிள்ளையப்பா, நீ சொன்ன மாதிரியே வாக்கு கொடுத்த மாதிரியே எல்லாத்தையும் கட்டிட்டான். விட இல்ல, அவன் பார்த்தான் இவ்வளவு சின்ன தட்டு தட்டினதுக்கே இப்படி எல்லாத்தையும் பிடுங்கி தூக்கி கொடுக்கறவன்ட்ட ஒரே அடியா வந்து அடிச்சு பிடுங்கி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான். இதுதான் நடக்குது. நீங்க நினைப்பீங்க இதை கொடுத்தா இந்த உபத்திரவம் தீந்துருமண்டு, இந்த உபத்திரவம் தீராது, பின்னாலேயே வரும். இரவும் பகலும் வந்து கதவை தட்டும், பின்னால போவர சொரிஞ்சு கொண்டே தெரியும். இதுதான் நடக்கும். சிம்சோனை பாருங்க, ஏதோ சொல்லி சமாளிக்கலாம்னு பார்த்தான். அவனுடைய பிராணன் எடுக்கும் வரைக்கும் அது கூடவே இருந்து மூக்கால அழுது அவன்கிட்ட அந்த உயிரை வாங்கும் வரைக்கும் அவன் இருந்து போய் மாட்டினீங்க. நீங்க அதுல இருந்து விடுபட முடியாது. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க, நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வருகிற நெருக்கங்களிலே அவரே உங்கள் அடைக்கலமானவர். பாருங்க 68வது சங்கீதத்தை வாசிங்க, 68வது சங்கீதம் 35வது வசனத்தை வாசிங்க.
தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பெலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா.
பாருங்க, இஸ்ரவேலின் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு சத்துவத்தையும் பலனையும் அருளுகிறார். நீங்க கேட்கறீங்களோ இல்லையோ, பலவீனனுக்கு பலன் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. நீங்க விண்ணப்பம் பண்ணினதாலே இல்ல, நீங்க பலவீனமா இருக்கிறதுனாலேயே அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. பலவீனனும் பலவான் என்று சொல்லுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் பலவானா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் நீங்கள் பலப்படும்படிக்கும் பரிசுத்த ஆவியானவரை நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு தந்தருளின தேவன். அல்லேலூயா. வாசிங்க 1 பேதுரு 4:11 வாசிங்க. 1 பேதுரு 4:11 வாசிங்க.
ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன்,
ஆமேன். பாருங்க, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ரெண்டாவது, ஒருவன் உதவி செய்தால், நீங்கள் கர்த்தருடைய நாமத்திலே செய்தால் அவர் தந்தருளின பலத்தின்படி செய்யுங்க. அவர் தந்ததுக்கு மேலால செய்து ஏதோ காட்டணும்னு வலிக்கிறாதீங்க, அது உங்களுக்கு விரோதமா இருக்கு. தயவு செய்து பேர் எடுக்கிறதுக்காக எதுவும் செய்யாதீங்க. அவர் உங்களுக்கு எவ்வளவு பலப்படுத்தினாரோ அந்த அளவுக்கு செய்யுங்க இல்லைங்களா? ஏன் தெரியுமா, அவர் பலப்படுத்தின பலத்துல நீங்க செய்யும் போதுதான் அந்த வசனத்தினுடைய முடிவு செய்ய சொல்லுது. எப்படி? எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்யுங்க. நீங்க அவர் அருளின பலத்தில உதவி செய்தால் தான் மகிமை அவருக்கு. அதுக்கு மிஞ்சி யாராவது ட்ரை பண்ணா நீங்க உங்களுடைய சுய புகழ்ச்சிக்காக செய்றீங்கன்னு அர்த்தம். அதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அது உங்களுக்கு நன்மையை வழங்காது. அது உங்களுக்கு சில வழியில நஷ்டத்தை கொடுக்கலாம், உங்களுக்கு உபதிரவத்தை கொடுக்கலாம். நீங்க பிற கத்தர்ல பழி சொல்லக்கூடாது. கத்தருக்காகத்தானே நான் இது செய்தேன்னு சொல்லக்கூடாது. கத்தர் உங்களிடத்துல அதை கேட்கல. கத்தர் சொல்ல, நான் உனக்கு தந்தருளின பலத்தின்படியே நீ அதை செய்யன்றார் இல்லைங்களா. ஆனா செய், அவர் தராம கேட்கறது இல்ல. அவர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். பலப்படுத்தின விதத்திலேருந்தா அவர் உங்களை கேட்கிறார் இல்லைங்களா. அதனாலதான் பாக்க பாருங்க, எசேக்கியாவுக்கு ஆண்டவர் வந்து எல்லா பலத்தை கொடுத்திருந்தார், அவருடைய ராஜ்ய பாரத்தை கொடுத்திருந்தார். நல்ல காரியங்களே அவனுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருந்தது. எசேக்கியா இந்த இடத்திலே தவறு செய்ய தேவனுடைய பலத்திலே தேவனிடத்திலே கேட்டிருக்க வேண்டும். முதலாந்திரம் சனகரி பரேக்கிலே கேட்டிருக்கணும். முதலாந்திரம் சனகரி பரேக்கில இருக்குத்தானேன்னு கொடுத்தாச்சு. இப்ப ரெண்டாந்திரம் எதுக்கு போய் புலம்புன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். இங்கதான் அதிபுத்திசாலி ஆடியாச்சு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறது. எதுக்கு வாயை கொடுத்து தேவையெல்லாம் மாட்டிக்கொள்ளும்னு நினைக்கிறீங்க. ரெண்டாந்திரம் போய் அழுது புலம்புன காரணம் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை என்று விளங்குறீங்களா. ரெண்டாந்திரம் கொடுக்கறதுக்கு ஏதா இருந்தா அப்பவும் கொடுத்துருப்ப, அப்பவும் கேட்டிருக்க மாட்டார் ஆண்டவரத்தில் போய். இன்னைக்கு அநேக நேரங்கள் அப்படித்தானே. எங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது என்ன செய்யறோம் தெரியுமா, நாங்கள் ஓடு ஓடு ஓடுன்னு ஓடி எங்களுடைய பலத்தில் ஓடி களைச்சி விழுந்து அதுக்கு பிறகு நீ ஓடுறதுக்கு இடம் இல்லை என்ன பிரதான். அதுக்கு பிறகுதான் தெலுங்கு அடிச்சு பாஸ்டர் பிரதர் ஜெவிங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. இந்த யோசனை ஆரம்பத்திலேயே வந்திருக்க வேணும். ஆரம்பத்திலே வந்திருந்தா இந்த ஆசீர்வாத இழப்புகள் எல்லாம் வந்திருக்காது இல்லையா. தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறத புரிஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இல்லையா. பாருங்க, உங்களுடைய விசுவாசம் மனுஷ ஞானத்திலே இருக்கப்படாது. நீங்கள் மனுஷ ஞானத்திலே உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வளர்க்க கூடாது. அது உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும். அது உங்களை ஒரு நாளில் ஒரு நாள் அழித்து போடும். தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் தந்தருளுகிற பலன், அவருடைய சகல ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தான் உங்களுடைய விசுவாசத்தினுடைய வித்து. அதுல இருக்கும்போதுதான் உங்களை சரியா சிந்திக்க சொல்லும். அதுல இருக்கும்போதுதான் உங்களை சரியாக பேச சொல்லும். பேச வேண்டாம்னு நான் சொல்லல. ராஜ்யத்தின் பலன் வந்து பேச்சில இல்லையென்று நான் பேசவே வேண்டாம்னு நான் சொல்லல. பேசுங்க, விசுவாசமானது பேசுங்க, ஆனால் பலப்பட்டு பேசுங்க. ஏனென்றால் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆக கடவுதென்று நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அது நடக்க வேணுங்க. ஹல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போகக்கூடாது இல்லைங்களா. நீங்க ஆக கடவுதென்று சொல்லி அது நடக்கலன்னு சொன்னா உங்களுக்கு மாத்திரம் இல்ல வெட்கம், உங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கும் தான் இந்த வெட்கம். தயவுசெய்து அதை விளங்கிக் கொள்ளுங்க. நான் எல்லாரும் மாதிரி பாருங்க, அதான் எகிப்தியர்கள் இஸ்ரவேலர் மாதிரி அதை கடக்க துணிஞ்சு அதுல மாண்டு செத்து போனார்கள். விளங்குறீங்களா. சமுத்திரத்தை கடக்க எகிப்தியர்கள் என்ன செய்தார்களாம், துணிந்தார்கள். அடிமைகளே கடந்து போறாங்கப்பா, நாங்க கடக்க மாட்டோமான் சொல்லி வந்தாங்க. எகிப்தியர்களுக்கு நடந்தது எங்களுக்கு நடக்காதன் இல்ல. நாங்கள் துணிகரமாக நாங்கள் இறங்குவோமாயிருந்தால் எங்களுக்கும் அது நடக்கும். ஆண்டவருடைய அருள் இல்லாம நாங்க எதையுமே செய்யக்கூடாது. தயவு செய்து நாங்கள் விளங்கிக் கொள்வோம். சபையிலே ஆனாலும் சரி, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினாலும் சரி, இதை பெருசா நான் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்களா. சபை ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பின்னிப்பிணைஞ்சுதான் இருக்கிறார். அந்தபடினாலும் உங்களோட வாழ்க்கையில அவர் கூடவே வருகிறார் ஐயா. யாக்கோபை விட்டுட்டு போகணும்னு அவர் நினைச்ச மாதிரி உங்களோட வாழ்க்கையை விட்டுட்டு அவர் போகணும்னு நினைக்க விட்டுறாதீங்க. புரியுதுங்களா. இவனோட இருந்து மாரடிச்சது போதும், இவனுக்கு உதவி செய்ததெல்லாம் வீண். இவனுக்கு எப்படித்தான் நான் உதவி செய்தாலும் இவன் தன்னுடைய அறிவைத்தான் நம்புறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பற்றி நினைக்காதபடிக்கு தயவு செய்து நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்க. அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்க. அவருடைய பலத்தில் போராட முயற்சி செய்யுங்க. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே இல்லை, வெறும் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்குது. தயவு செய்து நாங்கள் எழுந்திருப்போமா. கர்த்தருடைய சமூகத்திலே தேவன் சொன்ன இந்த நல்ல வார்த்தைகளுக்குள்ளாய், தேவனுடைய ஆலோசனையை நாங்கள் ஒரு விசை தள்ளி விடாதவர்களாய், இருதயங்களிலே உணர்த்தப்பட்டவர்கள் தயவு செய்து இந்த நாளிலும் தேவனுக்கென்று உங்களை ஒப்புக் கொடுத்து எந்த இடத்திலே ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டாரோ அந்த இடத்திலே வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களை நீங்கள் விட்டுக் கொடுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கவும் ஆசீர்வதிக்கவும் நீங்கள் உங்கள் மனதிலே மறுரூபமாகுங்கள், மனஸ்தாபப்படுங்கள், தேவனிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். ஏனென்றால் தேவன் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவராயிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை தொடர்ந்தும் நடத்துவார். ஆமென்.